ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாய நமஹ. ஸ்ரீ சிவ மகாபுராணம் ஆறாவதான கைலாச சம்ஹிதை அத்தியாயம் 17. வாமதேவர் கேட்கிறார், நியதி என்பது பிரகிருதியை காட்டிலும் கீழானது, புருஷன் மேலானவன் என்று முன்பு கூறினீர்கள். இப்பொழுது மாற்றி கூறுகிறீர்களே, அதாவது புருஷன் மாயையினால் அறிவிழந்து கீழே விழுகிறான் என்கிறீர்களே. இந்த சந்தேகத்தை நீக்கி உண்மையை விளக்க வேண்டுகிறேன். ஸ்ரீ சுப்பிரமணியர் கூறுகிறார், முனிவரே, சிவாத்வைதம் என்றுமே துவைதத்தை ஒத்துக்கொள்ளார். துவைதம் என்பது நிலையற்ற அழிவு. பிரம்மாத்வைதம் என்றும் மேலானது, அழிவற்றது. சிவபரம்பொருள் சர்வஜ்ஞர், அதாவது அனைத்தும் அறிந்தவர். சர்வ கர்த்தா, அனைத்தையும் செய்பவர். சர்வேஸ்வரன், குணமற்ற நிர்குணர். முத்தேவர்களையும் படைத்தவர், அவரே பிரம்மம். சத்து சித்து ஆனந்த சுரூபமாவார். அந்த பரம்பொருளே சங்கரர். அவர் தன் விருப்பம் போல் தன் மாயையால் தனது சுரூபத்தை குறைத்துக் கொண்டு புருஷன் என்று தோன்றுகிறார். முன் கூறப்பட்ட 5 கலைகளின் சேர்க்கையால் போக்தா என்று கற்பிக்கப்படுகிறார். போக்தா என்றால் நுகர்பவன். பிரகிருதியுடன் சேர்ந்த புருஷனே, அதாவது இந்த ஜீவனே, உலகியல் குணங்களை அனுபவிக்கிறான். இவ்வாறு புருஷனான ஜீவன் ஞானம் முதலிய தன் உண்மை நிலையினை குறைத்துக் கொண்டு 2 நிலைகளிலும் இருப்பதால் முன் கூறியதில் எவ்வித குறைபாடும் இல்லை. சத்துவம் முதலிய முக்குணங்களும் பிரகிருதியில் இருந்து தோன்றியவை. குணங்களிலிருந்து புத்தி தோன்றியது. இந்த புத்தி தான் ஒவ்வொரு பொருளையும் இது இதுதான் என்கிற நிச்சயத்தை சுட்டி காட்டுகிறது. இதிலிருந்து மகத், இதிலிருந்து அகங்காரம், இதிலிருந்து அறிவும் பொறிபுலன்களும், மனதிலிருந்து உருவம். இது சங்கல்ப விகல்பமானது. நிச்சயத்து உணர்வதும் ஐயம் கொள்வது என்பதும். புலன்கள் காது, தோல், கண், நாக்கு, மூக்கு, இவை உணர்வது ஒலி, தொடுணர்ச்சி, உருவம், ருசி, மனம் என்பன. வைகாரிகமான அகங்காரத்தினின்றும் தன்மாத்திரைகள் 5 தோன்றின. இவை சூக்ஷ்ம தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்களே செயல் செய்பவை. அவை சொல், கைகள், கால்கள், மலவாய், ஆண்பெண் குறிகள். இவை செய்யும் செயல்கள் பேசுதல், இடுத்தல், நடத்தல், வெளியேற்றல், நுகர்தல் என்பன. 5 பூதங்களினின்றும் அகங்காரத்தினின்றும் தன்மாத்திரைகள் தோன்றின. இவையே ஒலி முதலியவற்றின் சூக்ஷ்ம உருவங்கள். இதனின்றும் வான், வழி, தீ, நீர், நிலம் என்கிற 5 பூதங்கள் தோன்றின. இடமளித்தல், இடுத்து போதல், பரிசுத்தமாக்குதல், வேகம், தாங்குதல் என்பன இவற்றின் செயல்கள். வாமதேவர் கேட்கிறார், முருகா, முன்பு தாங்கள் 5 பூதங்களும் கலைகளினின்றும் தோன்றியதாக கூறினீர்களே, இப்பொழுது தன்மாத்திரையிலிருந்து தோன்றுவதாக கூறுகிறீர்களே. இதில் உள்ள எனது ஐயப்பாட்டை தயவு செய்து நீக்கிறுள வேண்டுகிறேன். ஆன்ம தத்துவம் அகாரம், வித்யா தத்துவம் உகாரம், சிவ தத்துவம் மகாரம். அனைத்து தத்துவங்களுக்கும் உள்ள பொருள் பிந்துவும் நாதனும். இதன் தேவதைகள் யார் யார்? பிரம்மதேவர், ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன். இவர்கள் சிவபரம்பொருளின் திருமூர்த்திகள் என்கிறது வேதம் என்று முதலில் கூறினீர்கள். இப்பொழுது தன்மாத்திரைகளில் இருந்து என்கிறீர்கள். இந்த ஐயப்பாடு ஏன்? கருணை புரிய வேண்டுகிறேன். ஸ்ரீ முருகன் கூறுகிறார், முனிவரே, கலைகளினின்றுதான் பஞ்சபூதங்கள் தோன்றின என்பது உண்மைதான். வெளிப்படையாக காணும் இந்த உலகம் பூதபதியான ஸ்ரீ சிவனாரின் திரு உடலே ஆகும். சிவ தத்துவம் முதல் பூமி வரையிலான தத்துவங்கள் அனைத்தும் தன்மாத்திரைகளிலிருந்துதான் உண்டாகின்றன. பூதங்களுக்கு காரணம் தன்மாத்திரைகளும் கலைகளும் ஒன்று சேர்ந்தலே. பிரம்மத்தின் தத்துவம் அறிந்த முனிவரே, இங்கு மாறுபாடு வேற்றுமை இல்லை என்பதை தாங்கள் உணர வேண்டும். ஸ்தூலம் சூக்ஷம் என 2 கொண்ட இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் சந்திரன், சூரியன் முதலிய கிரகங்களும் நட்சத்திரங்களும் மற்றும் உள்ள உளிரும் கூட்டங்கள் அனைத்தும் தோன்றியவைதான். நான்முகன், ஸ்ரீ விஷ்ணு, ஸ்ரீ சிவன் முதலிய தேவர்கள், பூதகணங்கள், இந்திரன் முதலிய 7 பாலகர்கள், தேவர்கள், பித்திருக்கள், அசுரர்கள், அரக்கர்கள், மனிதர்கள், அசைவன அசையாதன பசுக்கள், அதாவது விலங்குகள், பறவைகள், புழுப்பூச்சிகள், பாம்புகள், மரம், செடி, கொடிகள், புகழ்பெற்ற 8 குலாச்சலங்களான மலைகள், கங்கை முதலிய நதிகள், 7 கடல்கள், பெருஞ்சலங்கள் என என்னவெல்லாம் தோன்றியவோ அவை அனைத்தும் இதில் ஆக்கமே. இவற்றை பற்றி நன்கு சிந்தித்தால் சுலபமாக அறியலாம். இந்த உலகமே சிவம் சக்தி என்கிற ஆண் பெண் உருவமே. சிவஞானம் பெற்ற தங்களை போன்றவர்களால் உபாசிக்கத்தக்கது. அனைத்தும் பிரம்மமே, அனைத்தும் ஸ்ரீ சிவமே என்கிறது வேதம். ஆகவே ஸ்ரீ சதாசிவன் இப்பிரபஞ்ச ரூபமே. 38 கலைகள், நியாசங்கள் ஆகியவற்றின் அறிவால் அத்வைதமான அனுபூதி கிடைக்கும். அந்த அனுபூதியே நான் சிவமே என்கிற நிலை. ஆசிரியரான குருவே சிவன் என்று நினைப்பவனே நல்ல சீடன். இவ்வுலகம் தேவதைகள், யந்திரங்கள், மந்திரங்கள் ஆகிய அனைத்தும் சிவத்தின் வெளிப்பாடு என்பதில் ஐயமில்லை. அந்தனரே, குருவின் திருவருளால் ஐயங்கள் நீங்க பெற்றவனே உலகியல் தடைகள் அனைத்தையும் வெல்ல முடியும். சீடன் குருவின் அருளால் சிவபரம்பொருளின் திருவடிகளில் பக்தி பெற்று அவனும் குருவாகிறான். முக்குணங்களின் சேர்க்கையால் தான் உலகில் காணப்படும் அனைத்து வஸ்துக்களும் தோன்றின. பிரணவத்தின் பொருளை ஒன்றாகவோ தனித்தனியாகவோ கூறலாம். பிரணவத்திற்கு வேண்டுதல் என்கிற பற்று முதலி என இல்லை, அதாவது ராகம். வேதத்தின் மெய்ப்பொருள் சிவமே, இதை அறிவதே சிவஞானம். எவன் நான் கூறியதை திமீறினால் தவறு என்று கருதுவானோ அவன் தேவனாகட்டும் மனிதனாகட்டும் என் சித்தர்கள் மற்றும் கந்தர்வீரர்களாகத்தான் இருக்கட்டுமே, அவர்கள் தவறான பாதையில் செய்யும் கயவர்கள். முனிவரே, சிவாத்வைதம் என்கிற உயர்ந்த அறிவை பெற்ற நீங்கள்தான் சிவஞானத்தை உபதேசிப்பதிலும் சிவ வழிபாட்டை விளக்கவும் ஏற்றவர். தீண்டத்தகாத பெரும் பிசாசுகள் கூட சிவனாரது திருமேனியில் பட்ட திருநீற்றின் சம்பந்தத்தால் உயர்நிலையை, அதாவது மேல்நிலையை அடைகின்றன. தங்களது அருள் கூட அந்த மேல்நிலையை தருமே. மூலகங்களிலும் தாங்கள் சிவயோகி என போற்றப்படுகிறீர்கள். தங்கள் திருக்கண் நோக்கால் பசுவான ஜீவனும் பசுபதியான சிவனாகலாம். சாதுக்களான சான்றோர்கள் உலகின் நலனை கருத்தில் கொண்டே வாழ்கிறார்கள். முனிவரே, இந்த சிவரகசியங்களை உங்களிடம் ஒப்படைத்துள்ளேன். பிரணவப்பொருளான சிவனாரிடம் ஈடுபாடும் பக்தியும் கொண்டு அமைதியாக அமர்ந்து பரம்பொருளான சிவனாரிடம் அனைத்தையும் ஒன்று கூட்டி சிவ ஒழுக்கத்தை மேற்கொள்வீராக. திருநீரும் சிவமணியான ருத்ராட்சமும் அணிந்து சிவாச்சாரத்தவராக அத்வைத பாவனையுடன் உலகின் நலனை கருதி சிவப்பிரச்சாரம் செய்து குறைவற்ற நலனை பெறுக. சூதர் கூறுகிறார், முருகப்பெருமானால் கூறப்பட்ட வேதக்கருத்துக்களை வணங்கிய சென்னியராக கேட்டு உணர்ந்த வாமதேவர் முருகப்பெருமானது திருவடிகளில் பன்முறை வணங்கி துதித்து அவரது திருவடி தாமரைகளில் உள்ள அருள் தேனினை உண்ணும் வண்டாக மாறினார். அத்தியாயம் 18. சௌனகர் கேட்கிறார், சூதரே, வேதத்தின் கருப்பொருளை முருகனிடம் கேட்டுணர்ந்த வாமதேவர் மேலும் அவரிடம் என்ன வினவினார்? அந்த வாமதேவரே பிறவிப்பயனை பெற்றவர், சிவஞானம் அறிந்த யோக புருஷர். அவரது தொடர்பாலன்றோ புனிதமான தெய்வீக கதைகள் கேட்க முடிகிறது. சூதர் கூறுகிறார், முனிவர்களே, நீங்களன்றோ புண்ணியம் செய்தவர்கள், உலக நலனையே கருத்தில் கொண்டவர்கள். முருகனும் வாமதேவரும் நடத்திய உரையாடல் இரண்டு என்கிற துவைத அறிவை அழித்து சிவனும் ஜீவனும் ஒன்றே என்கிற அத்வைத அறிவை தரவல்லது. இவற்றை விளக்கமாக கேட்டறிந்த வாமதேவர் முருகவேளை பலமுறை வணங்கி மேலும் கேட்கலானார். வாமதேவர் கேட்கிறார், முருகா, தாங்கள் தத்துவங்கள் அனைத்தும் அறிந்தவர், அறிவாகிய அமுதக்கடல், மன அடக்கம் கொண்ட துறவிகளுக்கு குரு என்கிற பெருமை எவ்வாறு? இவர்களது திருவருளால் என்றோ ஜீவராசிகளுக்கு இகபரல நலன்கள் கிட்டுகிறது. தொன்று தொட்டு வராமல் இடையிடையே அவர்களுக்கு ஆசான் குரு என்கிற நிலை எப்படியோ, அதாவது பிறருக்கு உபதேசம் செய்யும் தகுதி எப்படி, அவர்களது தினசரியான நடைமுறைகள் எப்படி? முருகன் கூறுகிறார், வாமதேவரே, உங்களிடம் கொண்ட அன்பினால் குரு அதாவது ஆச்சாரியன் என்கிற பதவி பெற தகுதியான யோகபட்டம் பற்றி கூறுகிறேன். வைகாசி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, மாசி ஆகிய மாதங்களில் வரும் வளர்பிறையில் நல்லதொரு தினத்தில், அதாவது பஞ்சமி, பௌர்ணமி ஆகிய நாட்களில் காலைக்கடன்களை முடித்திக் கொண்டு குருவிடம் அனுமதி பெற்று படுக்கையில் படுத்துறங்கிய தோஷம் நீங்க வேண்டி உடுத்தியிருந்த ஆடையோடு நன்கு நீராடிப்பின் உலர்ந்த ஆடை அணிந்து கைகால்களை நன்கு அலம்பிக் கொண்டு இருமுறை ஆச்சமனம் செய்து சத்தியோஜாதம் முதலே 5 மந்திரங்களை கூறி திருநீர் அணிந்து குருவிடம் செல்ல வேண்டும். அங்குள்ள ஆசனத்தில், அதாவது தர்பி ஆசனம், அதன் மேல் மாந்தோல், அதன் மேல் நல்ல தூய்மையான வஸ்திரம் என அமைக்கப்பட்ட ஆசனத்தில் அமர வேண்டும். துறவு தரும் குரு முதலில் நல்லதொரு சங்கத்தை சுத்தி செய்து நீர் நிரப்பி சங்கபீடத்தில் வைத்து அங்கன்யாசத்தில் கூறப்படும் 6 மந்திரங்களால் அதனை பூஜித்து பின் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை கூறி 7 முறை தொட வேண்டும். பின் அதை பூஜித்து அஸ்திர மந்திரத்தால் அதற்கு ரட்சை செய்ய வேண்டும். பின் தேனோத்திரை மற்றும் சங்கமுத்திரை காட்ட வேண்டும். அதன்பின் தன்னதரில் சங்கத்தின் வலதுபுறத்தில் ஒரு மண்டலம் எழுத வேண்டும், அதாவது வரைய வேண்டும். அதில் நூல் சுற்றிய ஒரு குடத்தை வைத்து அதற்குள் மாவிலை வைத்து அதன் மேல் தேங்காயை வைத்து வஸ்திரம் சாத்தி அலங்கரிக்கவும். குடத்தின் வாசனை நீர் நிரப்பி அதனுள் 5 வகை ரத்னங்கள், தங்கம் முதலியனவற்றை குடத்தினுள் இடவும். நீலம், மாணிக்கம், பவழம், கோமேதகம், கனகபுஷ்பராகம் என்கிற 5 பஞ்சரத்னங்கள் எனப்படும். இவற்றை குடத்திற்குள் இடவும். பின் ஆதார சக்தி முதலிய பீட தேவதைகளை பூஜித்து பஞ்சாவரண முறைப்படி தேவதையை குடத்தில் ஆவாகனம் செய்து பூஜிக்கவும். முதலில் வருணன் அது 8 நாமாக்களை சொல்லி அர்ச்சித்து பின் பிரணவத்தால் 108 முறை அர்ச்சிக்கவும். அதன் பின் பஞ்சபிரம்ம மந்திரங்களாலும் சத்தியோஜாதம் முதலிய 5 மாத்திரைகளாலும் பூஜிக்கவும். அவகுண்டனம் முதலிய முத்திரைகளையும் தேனு யோனி முத்திரைகளையும் காட்டவும். அதன் பின் குருவானவர் பூஜை செய்த மண்டலத்தின் வடகிழக்கில் சதுரமான மண்டலம் இட்டு அதன் மேல் தர்பைகளை பரப்பி அதன் மேல் ஓர் ஆசனத்தை இட்டு அதில் துறவி ஏற்கும் சீரடனை அமர்த்த வேண்டும். அதன் பின் குருவானவர் முன்பு பூஜித்த குடத்தில் உள்ள நீரால் சீடனது தலைமேல் பிரதட்சணமாக அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பின் பிரணவத்தையும் சத்யோஜாதம் முதலிய ஐந்து மந்திரங்களையும் சொல்லி சங்கு தீர்த்தத்தால் சீடனான சீடனை அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பின் சீடன் புதிதான கௌவீனத்தையும் ஆடையையும் அணிந்தவன் விபூதியை இட்டுக்கொண்டு குருவின் கையை பிடித்துக் கொண்டு மண்டபத்தின் நடுவில் அமர வேண்டும். அதன் பின் குரு தனது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு சீடனை நோக்கி அமலாத்மாபவ, அதாவது எதிலும் ஒட்டாமல் துயவனாக இரு என்று கூறுவார். குருவும் கண்களை மூடிக்கொண்டு தன் மனதை சிவபரம்பொருளின் திருவடிகளில் நிலைநிறுத்தி நான் பரிபூரணன் என்று நிலை கொண்டு ஒரு முகூர்த்த காலம் சமாதி நிலையில் இருக்க வேண்டும். அதன்பின் கண்களை விழித்து கைகூப்பி வணங்கி நிற்கும் சீடனை தன் கண்களால் நோக்கி பின் திருநீர் படிந்த தன் கரத்தை சீடனது தலைமையில் வைத்துக் கொண்டு அவனது வலக்காதில் ஹம்சஹா சோகம் என்கிற மகாமந்திரத்தை உபதேசிக்க வேண்டும். பின் மந்திரத்தின் பொருளையும் கோர வேண்டும். அந்த மந்திரத்தில் உள்ள அகம் என்னும் சொல் சக்தியோடு கூடிய அந்த சிவமே நான் என்பதை கூறுகிறது. அந்த சிவனே நான், நானே சிவன் என்பதை சீடன் உணர வேண்டும். இதன்பின் குரு மற்ற சொற்களின் பொருளை நிதானமாக சொல்லித்தர வேண்டும். இனி மகா வாக்கியங்களை பற்றி கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். அத்தியாயம் 19. மகா வாக்கியங்களினுடைய பொருள் ஆராய்ச்சியை இங்கே விளக்குகிறார் முருகப்பெருமான். கூறுகிறார், முனிவரே இனி மகா வாக்கியங்களை கூறுகிறேன். 1. பிரஜானம் பிரம்மன் ஐத்ரேய உபனிஷத்திலும் ஆத்ம பிரஸ்னோபனிஷத்திலும் உள்ளது. இதன் பொருள் பிரம்மமே உயர்ந்த அறிவு உருவம் அல்லது சைதன்யமான திருவுருவம் என்பது. 2. அகம் பிரம்மாஸ்மி, இது பிரகதாரண்ய உபனிஷத்திலே உள்ளது. அதன் பொருள் அந்த பரபிரம்மம் நானே. 3. தத்துவமசி, இது சாந்தோக்கிய உபனிஷத்திலே உள்ளது. அதன் பொருள் அந்த பிரம்மம் நீதான். 4. அயமாத்மா பிரம்மஹா, இது மாண்டூக்கிய உபனிஷத் மற்றும் பிரகதாரண்ய உபனிஷத்திலே உள்ளது. இதன் பொருள் இந்த ஆன்மாவே பிரம்மம். 5. ஈசாவாஸ்யமிதம் சர்வம், இது ஈசாவாசிய உபனிஷத்திலே உள்ளது. பொருள் காணப்படும் அனைத்தும் பரமனால் வியாபிக்கப்பட்டுள்ளது, அதாவது பரமனே எங்கும் பரவியுள்ளான். 6. பிரணோஸ்மி பிராணோஸ்மி, 6. பிராணோஸ்மி, இது கௌஷீதகி உபனிஷத்திலே உள்ளது. இதன் பொருள் நான் பிராணஸ்வரூபன். 7. பிரஜானாத்மா, இதுவும் கௌஷீதகி உபனிஷத்திலே உள்ளது. அதன் பொருள் நான் அறிவு சுரூபன், அதாவது அறிவான வடிவினன் நான். 8. யதவேக ததமுத்ர ததன்விக, இது கடவு உபநிஷத்திலே உள்ளது. இதன் பொருள் எந்த பரபிரம்மம் இங்கு உள்ளதோ அதே பரபிரம்மம் தான் அங்கும், அதாவது பரலோகத்திலும் உள்ளது. எந்த பரமன் பரலோகத்தில் உள்ளாரோ அதே பரமன் தான் இவ்வுலகிலும் உள்ளார். 9. அந்யதேவ தத்விதிதாத் அதோ அவிதிதாத் அதி, இது கேன உபநிஷத்திலே உள்ளது. அதன் பொருள் அந்த பரபிரம்மம் நம்மால் அறியப்பட்ட அனைத்து வஸ்துக்களிலிருந்தும் தனிப்பட்டதே, நமக்கு தெரியாதது என்று உள்ளவைகள் அனைத்திலும் இதுவே மிக மிக பெரியது. 10. ஏஷத ஆத்மா அந்தர்யாம் யம்ருதா, இது பிரகதாரண்ய கோபநிஷத்திலே உள்ளது. இதன் பொருள் அந்த உன் ஆன்மா உன் உள்ளேயே மறைந்திருப்பது, அது என்றுமே அழிவற்றது. 11. ச எஸ் சாயாம் புருஷோ எஸ் சாசா வாதித்யே ச ஏகா, இது தைத்ரீய உபனிஷத்திலே உள்ளது. இதன் பொருள் ஜீவனிடமும் ஆதித்யனிடமும் உள்ள பரம்பொருள் ஒன்றுதான், அதாவது ஒரே பரமன் தான் இரு இடங்களிலும் உள்ளார். 12. அகமஸ்மி பரம் பிரம்ம பராத்பரம், இதன் பொருள் உயர்ந்தவற்றிற்கெல்லாம் உயர்ந்ததான பரம்பொருள் நானே தான். 13. வேத சாஸ்திர குருணாம் து ஸ்வயமானந்த லக்ஷணம், இதன் பொருள் வேதங்கள் சாஸ்திரங்கள் மற்றும் குருநாதர் ஆகிய மூன்றின் அருள் உரைகளால் இதயத்தில் ஆனந்தமயமான பிரம்மத்தின் அனுபவம் தோன்ற ஆரம்பிக்கிறது. 14. சர்வ பூதஸ்திகம் பிரம்ம ததேவாகம் நசம்சேகா, இதன் பொருள் அனைத்து உயிர்களிலும் அதாவது பஞ்சபூதங்களிலும் நிக்கமர நிறைந்துள்ள எந்த பரம்பொருள் உண்டோ அதே பரபிரம்மம்தான் நான் என்பதில் ஐயமேது. 15. தத்வஸ்ய பிராணோகமஸ்மி பிருத்திவ்யா பிராணோகமஸ்மி, இதன் பொருள் அனைத்து தத்துவங்களின் பிராணன் உயிர் நான் தான், பூமியின் பிராணனும் நானே. 16. அபாஞ்ச பிராணோகமஸ்மி தேஜஸ்ச பிராணோகமஸ்மி, இதன் பொருள் நீரின் பிராணனும் நானே, ஒளியின் பிராணனும் நானே. 17. வாயோஸ்ச பிராணோகமஸ்மி ஆகாஷ்ச பிராணோகமஸ்மி, இதன் பொருள் வாயுவின் அதாவது காற்றின் பிராணனும் நானே, விண்வெளியின் பிராணனும் நானே, அதாவது ஆகாயத்தின் பிராணனும் நானே. 18. திரிகுணஸ்ய பிராணோகமஸ்மி, இதன் பொருள் சத்துவம் ராஜசம் தாமசம் என்கிற முக்குணங்களின் பிராணன் நானே. 19. சர்வோகம் சர்வாத்மகோ சம்சாரி யத் பூதம் யச்ச பவ்யம் யத் வர்த்தமானம் சர்வாத்மகத்வாதத் விதியோகம், இதன் பொருள் அனைத்தும் நானே, அனைத்து உயிர்களின் ஆன்மா நானே, உலகியலில் உழலும் சம்சாரியான ஜீவாத்மாவும் நானே, இருந்தது இருப்பது இருக்க போவது ஆகிய அனைத்தும் நானே. ஆகவே ஈடு இணையற்ற பரம்பொருள் நானே. 20. சர்வம் கல்விதம் கல்விதம் பிரம்ம, சர்வம் கல்விதம் பிரம்ம, இது சாந்தோக்கிய உபநிடத்திலே இருப்பது. இதன் பொருள் இந்த அனைத்தும் உண்மையில் பிரம்மமே. 21. சர்வோகம் விமுக்தோகம், இதன் பொருள் அனைத்தும் நானே, பற்றற்றவன் நானே, அதாவது எதிலும் ஒட்டாதவன் நானே. 22. யோசௌ சோகம் ஹம்சஹ சோகமஸ்மி, இதன் பொருள் எது அதுவோ அது நானே தான், நான் தான் அது, அதுதான் நான். இம்மாதிரியேதான் எங்கும் எதிலும் சிந்திக்க வேண்டும். இனி இம்மகா வாக்கியங்களின் கருத்தை கூறுகிறேன். பிரஜானம் பிரம்மா என்கிற மகா வாக்கியத்தின் கருத்தை முன்பே, அதாவது 16வது அத்தியாயத்தில் விளக்கியுள்ளேன். இப்பொழுது அகம் பிரம்மாஸ்மி என்கிற மகா வாக்கியத்தின் கருத்தை கூறுகிறேன். அகம் என்பதால் சக்தியோடு கூடிய அல்லது சக்தி சுரூபமான பரமேஸ்வரனை கூறுகிறது. அகாரம் அனைத்து எழுத்துக்களும் முதலானது, ஒடியே வடிவான சிவஸ்வரூபமானது. ஹ என்கிற எழுத்து ஆகாயத்தை குறிப்பதால் அது சக்தி சுரூபமானது என கூறப்பட்டது. சிவமும் சக்தியும் இணையவே அழிவற்ற ஆனந்தம் உதயமாகிறது. ம என்கிற எழுத்து அந்த ஆனந்தத்தை தான் குறிக்கும். பிரம்ம என்கிற சொல் சிவசக்தியின் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள நிலையையே விளக்கமாக கூறுகிறது. முதலிலேயே இதன் விளக்கத்தை உபதேசம் செய்துள்ளேன். அதாவது அந்த சர்வசக்தனான பரமேஸ்வரன் நானே என்று பாவித்து வர வேண்டும். இப்பொழுது தத்துவமசி என்கிற மகா வாக்கியத்தின் கருத்தை கூறுவேன். தத்துவமசி என்கிற வாக்கியத்தில் தத்து என்கிற சொல் சோகமஸ்மி என்கிற வாக்கியத்தில் உள்ள சஹா என்கிற சொல்லுக்கு கூறப்பட்ட பொருளே ஆகும். அதாவது தத் என்கிற சொல் சக்தி தத்துவத்தையே ஆன்மாவாக கொண்ட பரமேஸ்வரனையே குறிக்கிறது என்பதாகும். இல்லையெனில் சோகம் என்கிற வாக்கியத்தில் மாறுபட்ட பொருளை, அதாவது தவறான பொருளை கொள்ளும்படியாக ஆகிவிடும். ஏனெனில் அகம் என்கிற சொல் புருஷனை, அதாவது ஆண்பாலை குறிக்கிறது. அதுவே சக என்பதோடு அதன் அன்னையும், அதாவது இணைதல் ஆகும். ஆனால் தத்து என்கிற சொல் பலர்பால், அதாவது நபும்சகம். தொம் என்பது ஆண்பால். அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட லிங்கம், அதாவது பால் ஆனதால் இவை இரண்டும் அன்னையும், அதாவது இணைதல் ஆகாது. எப்பொழுது இரண்டின் பொருளும் சக்தியோடு இணைந்த பரமேஸ்வரனே என்றாகிறதோ அப்பொழுது பொருளிலும் சமமான பால், அதாவது இந்த லிங்கம் குறி ஆனதால் அன்மயம், அதாவது இணைதலில் செய்வதில் மாறுபாடு வராது. இவ்வாறு பொருள் கொள்ளாவிடில் ஆண் பெண் இணைப்பின் உருவகமான உலகின் காரணமும் வேறாக எம்மாதிரியாகவோ ஆகிவிடும். ஆகவே சோகமஸ்மி என்பதில் உள்ள சஹா என்பதும் தத்துவமசி என்பதில் உள்ள தத்து என்பதும் ஒரே பொருளைத்தான், அதாவது ஒரே கருத்தைத்தான் கொள்கிறது. இவ்விரண்டு மகா வாக்கியங்களின் உபதேசத்தினால் ஒரே பொருளைத்தான் கொள்ள வேண்டும் என்று ஆகிறது. இப்பொழுது அயமாத்மா பிரம்மஹா என்கிற மகா வாக்கியத்தின் பொருளை விளக்கலாம். அயமாத்மா பிரம்மஹா என்கிற தொடரில் அயம் ஆத்மா என்கிற இரண்டு சொற்களும் அன்பால் சுரூபமானது. ஆகவே இங்கு அண்மையத்தில், அதாவது ஒன்றுபடுத்தலில் குற்றமில்லை. அயம் சக்திமானான, அதாவது சக்தியோடு கூடின பரமேஸ்வரனது சுரூபமே ஆன்மா, அதாவது பரபிரம்மம் என்று ஆகிறது என்பது இத்தொடரின் பொருளாகிறது. இப்பொழுது ஈசாவாசியமிதம் சர்வம் என்கிற மகா வாக்கியத்தின் பொருளை தெரிந்து கொள். அகில உலகமும் பரம்பொருளாலேயே காத்து அருளப்படுவதால் இவ்வகில உலகமும் அவனாலே நீக்கமர நிறைந்துள்ளது. இனி பிராணோஸ்மி பிரஜானாத்மா எதேக எதேவேக ததமுத்திர ததன்விக என்கிற மூன்று மகா வாக்கியங்களின் பொருள் ஆராய்ச்சி வருகிறது. நான் அறிவே வடிவான பிராணன், அதாவது உயிர். இங்கு பிராணன் என்கிற சொல் பரமேஸ்வரனையே குறிக்கும் சொல்லாகும். எவர் இங்கிருக்கிறாரோ அவர் அங்கும் இருக்கிறார் என்று தான் சிந்திக்க வேண்டும். இங்குள்ள யத்து தத்து என்கிற சொற்களின் பொருள் முறையே யகா சஹா, எவன் அவன், அதாவது எந்த பரம்பொருள் இங்குள்ளதோ அவர் அங்கும் உள்ளார் என்று சித்தாந்தம் என்கிற உறுதிப்படுத்தப்படுவது என்னும் கட்சியை ஆதரிக்கும் சான்றோர்களின் கூற்றும் முடிவும். மேற்கூறிய வாக்கியத்தில் உள்ள யதமுத்திர ததன்விக என்கிற சொற்றொடரின் கருப்பொருள் என்ன தெரியுமா? யோமுத்ர சகை ச இகஸ்திதஹா, யோமுத்ர ச இகஸ்திதஹா, எந்த பரம்பொருளான இறைவன் அங்கு பரலோகத்தில் இருக்கிறாரோ அதே பரம்பொருள் தான் இவ்வுலகிலும் உலா வருகிறார் என்பதே. முன்பு கூறியது போலவே பரம்பொருளான பரமாத்மாவை இங்கும் பொருளாகும் என்கிற கருத்தே சான்றோர்களது கருத்தாகும். அந்யதேவ தத் விதிதாததோ அவிதிதாததி என்கிற வாக்கியத்தின் பொருள் விளக்கம். முனிவரே, மேற்கூறிய வாக்கியத்தில் எவ்வாறு பெறப்படும் பயனிலும் மாறுபாடான எண்ணம் தோன்றுகிறது என்பதை கூறுகிறேன் கேள். விதிதாத் என்கிற சொல் அயதா விதிதாத் என்கிற சொல்லால் அந்த பரம்பொருளுக்கு அனைத்து உயர்ந்த குணங்களோடும் இடையற்ற தொடர்பு உண்டு என்பது ஆகும். தன்னுடையது பிறருடையது என்கிற பேத சதாத், அதாவது பிரித்து உணரும் தன்னை என்னும் சொல்லின் பொருளில் ஈடுபடக்கூடும். அது அறிந்தவற்றிலிருந்து தனியானது. அதாவது எது தவறாக அறிந்து கொள்ளப்பட்டதோ அதிலிருந்து தனியானது. அப்படியே எது உள்ளவதை உள்ளபடியே அறிந்து கொள்ளப்படவில்லையோ அதிலிருந்தும் தனியானதே. இதனால் எது உறுதிப்படுத்தப்படுகிறது எனில் முக்தி எனப்படுகிற பயனை பெற வேறு ஏதோ ஒரு தத்துவம் உள்ளது. அதாவது எது அறியப்பட்டதிலிருந்தும் அறியப்படாததிலிருந்தும் தனித்து உயர்ந்து நிற்கிறதோ அதுவே அது ஆகும். ஆனால் ஆன்மா என்பது அனைத்து உயிர்களின் மொத்த உருவம். அது எதிலிருந்து தனிப்பட்டதாக எதிலிருந்தும் தனிப்பட்டதாக இருக்க முடியாது. ஆகவே ஆன்மா அல்லது பரம்பொருள் முதலிய சொற்கள் முன்போலவே சர்வ சக்திமானும் பரமேஸ்வரருமான சிவபரம்பருடையே குறிப்பதாகும் என்றுதான் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஏஷத ஆத்மா அந்தரியா அந்தரியாம் யம்ருதா மற்றும் ச எஸ்சாயம் புருஷே எஸ்சாசௌ ஆதித்யே ச ஏகா என்கிற இரண்டு மகா வாக்கியங்களின் பொருளை பற்றி சிறிது சிந்திப்போம். இந்த உன்னுள் விளங்கும் ஆன்மா எது உண்டோ அது அமுதமே வடிவான சிவபரம்பருடைய ஆகும். இந்த ஜீவனான புருஷனிடத்தில் விளங்கும் சிவமே சூரியனிடமும் உள்ளார். இவை இரண்டிலும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. இரண்டும் ஒரே தத்துவமானது. அதைத்தான் அனைத்தும் ஆனது என்கிறோம். சிவன் சூரியன் என இரண்டு என்கிறதாக பிரித்து காட்டுவது என்பது ஒரு உபச்சாரிகம், அதாவது எடுத்து காட்டுவது போன்றதுதான். சம்பு என அழைக்கப்படுகிற சிவபரம்பருளை ஹிரண்யம் அதாவது பொன்வடிவினன் என்று அனைத்து வேதங்களும் விளங்குகின்றன. ஹிரண்ய பாகவே நமஹா என்கிற திருப்பெயரில் வருகிற பாகு என்கிற சொல் அவருடைய அனைத்து உறுப்புகளையும் சேர்த்து சொல்லும் ஒரே சொல்லாகும். இதை வடமொழியாளர் உபலக்ஷணம் என்பர். இல்லையேல் அந்த பரம்பருளை ஹிரண்யபதிகி என்று கூறுவது எப்படியும் பொருந்தாது போய்விடும். சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஏஷோந்தராதித்ய ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஹிரண்யகேசகா ஆப்ரணகாது சர்வயேவ சுவர்ணஹா, அதாவது சூரிய மண்டலத்தின் நடுவில் விளங்கும் அந்த பரம்பொருள் பொன்வடிவினர், பொன் மீசை தாடி உடையவர், அவரது முடி அதாவது தலைமையில் பொன்னிறமானது, திருவடி நகம் முதல் தலைமுடியின் நுனிவரை முற்றும் பொன்னையமே அதாவது ஒளிவடிவே என்று இறைவனை பற்றி கூறுகிறது. ஆகவே அந்த பொன்வடிவரான இறைவன் சாட்சாத் சிவபரம்பொருளே. இனி அகமஸ்மி பரம்பிரம்ம பராபர பராத்பரம் என்கிற மகா வாக்கியத்தின் பொருளை கூறுகிறேன் கேள். அகம் அதாவது நான் என்கிற சொல்லின் பொருளானவர் என்றென்றும் உண்மையாக உள்ள சிவமே ஆகும். அந்த சிவமே ஜீவனான நான் என்பதுதான் அவ்வாக்கியத்தின் பொருளாகும். அவரைத்தான் அனைத்திலும் உயர்ந்தவர் அனைத்துமாகி விளங்கும் பரம்பொருள் அதாவது பரபிரம்மம் என்கிறோம். அதிலும் மூன்று வேறுபாடுகள் உண்டு. பரம் அதாவது மிக உயர்ந்தது, அபரம் அதாவது தாழ்ந்தது, பராத்பரம் அதாவது உயர்வுக்கும் உயர்வானது. ஸ்ரீ ருத்ரன் பிரம்மதேவர் ஸ்ரீமன் நாராயணன் என்று மூன்று மூர்த்திகளை வேதம் கூறுகிறது. அவர்கள்தான் முறையே பரம் அபரம் பராத்பரம் என்கிற சொரூபங்களை உடையவர்கள். இம்மூவரிலும் மிக மிக உயர்ந்தவரான சம்பு என அழைக்கப்படுகின்ற சிவபரம்பருடைய பரபிரம்மம் என்கிற சொல்லால் கூறப்படுகிறார். வேதங்கள் சாஸ்திரங்கள் மற்றும் குருவின் உபதேசங்கள் என்கிற மூன்றின் பயிற்சியினாலேயே சீடனது மனதில் ஆனந்தமே விரிவான சம்புவான சிவனாரை பற்றிய தெள்ளிய அறிவு தோன்ற ஆரம்பிக்கிறது. அனைத்து ஜீவராசிகளின் இதயத்திலும் விளங்கும் சிவனார் என்றோ பரம்பொருள் அவரேதான். அதாவது சிவபெருமானே தான் ஜீவனான நானும் என்பதில் ஐயமேது. ஜீவனான நான் தான் அனைத்து தத்துவ களஞ்சியங்களுக்கும் ஜீவனான அல்லது சிவனான நான் தான் அனைத்து தத்துவ களஞ்சியங்களுக்கும் காணனான உயர். இவ்வாறு கூறிய முருகன் மேலும் கூறலானார், முனிவரே சிவபரம்பொருளான நான் ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவம் என்கிற மூன்று தத்துவங்களுக்கும் உயிரானவன். பூமி முதலியவற்றிற்கும் நானே பிராணன். பிருத்திவியான பூமி முதல் குணங்கள் வரை எடுத்துக்கொண்டால் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இதனால் ஆன்ம தத்துவங்கள் அனைத்தும் சேர்த்துக் கொள்ளப்பட்டன என்பதே. இதனால் சிவ தத்துவமும் வித்யா தத்துவமும் கூட ஒன்றாக சேர்த்துக் கொள்ளப்பட்டதாகிறது. இவ்வாறு அனைத்து தத்துவங்களுக்கும் நானே உயர், நானே அனைத்தும், அனைத்திலும் நிரம்பி இருப்பவனும் ஜீவனிலும் அந்தரியாமியாக விளங்குவதால் ஜீவனுக்கும் நானே ஜீவனான ஆன்மா. கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் மூன்றுமே எனது சொரூபம்தான். சர்வோவை ருத்ரஹா அனைத்தும் ஸ்ரீ ருத்ரனே என்கிற ஸ்ருதி சிவபரம்பருளின் திருமுகத்தில் நின்றும் தான் வெளிவந்தது. ஆகவே சிவமே அனைத்தும். ஏனெனில் உயர்வாக கருதப்படும் அனைத்து நற்குணங்களும் அவரிடமே ஒட்டி நிற்கின்றன. தனது பிறரது என்கின்ற வேறுபாடின்றி இருப்பதால் நானே இரண்டட்ட ஆன்மாவாகும். சர்வம் கல்விதம் பிரம்ம என்கிற மகா வாக்கியத்தின் பொருள்தான் முன்பே கூறிவிட்டேன். நானே அனைத்து பாவனைகளாக அதாவது நினைவுகளாக இருப்பதால் நானே பூரணன் அதாவது குறைவற்றவன் நிறைவானவன் அனைத்து நின்றும் விடுபட்டவனும் நானே. பசுவான ஜீவன் சிவனான என்னுடைய கருணையால் உலகத் தடைகளில் நின்று விடுதலை பெற்று எனது சுரூபத்தை அடைகிறான். சர்வாத்மா எங்கும் எதிலும் நீக்கமர நிறைந்துள்ள சம்புவான சிவபரமணம் நானே சிவஸ்வரூபன். வாமதேவரே, இம்மாதிரி அனைத்து மகா வாக்கியங்களின் கருப்பொருளையும் சிவபெருமானே தான் கூறினார். தத்வயோ சாஸ்மியகம் பிராணஹா சர்வ சர்வாத்மகோ ஹ்யகம் ஜீவஸ்ய சாந்தர்யாமித்வா ஜீவோகம் தஸ்ய சர்வதா யத் பூதம் யச்ச பவ்யம் யத் பவிஷ்யத் சர்வமேவச்ச மன்மயத்வாதகம் சர்வ சர்வோவை ருத்ர இத்யபி ஸ்ருதிராக முனே சாஹி சாக்ஷாத் சிவ முகோ முகோத்கதா சர்வாத்மா பரமைரேபி குணை நித்திய சமன்வயான் நித்திய சமன்வயாத் ஸ்வஸ்மாத் ஸ்வஸ்மாத் பராத்ம விரகாத் அத்விதீயோகமேவஹி சர்வம் கல்விதம் பிரம்மேதி வாக்கியார்த்த பூர்வமீரிதஹ பூர்ணோகம் பாவ ரூபத்வாத் பூர்ணோகம் பாவ ரூபத்வான் நித்தியமுக்தோகமேவஹி பசவோ மத் பிரசாதேன முக்தா மத் பாவமாஸ்ரிதாஹ யோசௌ சர்வாத்மக சம்பு சோகம் ஹம்ச சிவோ சிவோஸ்மியகம் இதிவை சர்வ வாக்கியார்த்தே இதிவை சர்வ வாக்கியார்த்தோ வாமதேவ சிவோதிதஹ. ஈசாவாசிய உபனிஷத்தின் இரு மந்திரங்கள் வாயிலாக கூறப்படும் கருப்பொருள், அதாவது சிவபரம்பொருளே சிவனும் ஜீவனும் ஒன்றே என்கிற அத்வைத கருத்தின் நுண்ணறிவை அளிப்பவர் என்பதே. குருவானவர் சீடர்களுக்கு இக்கருப்பொருளை மகிழ்ச்சியோடும் மிகுந்த ஈடுபாட்டுடனும் உபதேசிக்க வேண்டும். இதற்கு மேல் குரு செய்ய வேண்டியதை விளக்குகிறேன். குரு ஆதார வேடத்துடன் முன்பு தாமித்த சங்கை எடுத்துக்கொண்டு பட் என்கிற அஸ்திர மந்திரத்தை கூறி திருநீரால் அதை தூய்மைப்படுத்தி தன்னெதிரில் முன்பு வரைந்துள்ள சதுரமான மண்டலத்தில் வைக்க வேண்டும். அதன் பின் ஓங்காரத்தை குறிக்கொண்டு அச்சங்கத்தை சந்தனம் முதலியவற்றால் பூஜிக்க வேண்டும். அதன் மேல் ஒரு வஸ்திரத்தை மூடி நல்ல நறுமண நீரால் அதை நிரப்பி பிரணவமான ஓங்காரத்தை கூறிக்கொண்டே அதை பூஜிக்கவும். பின் மறுபடியும் சங்கத்தை தொட்டுக்கொண்டு ஏழு முறை பிரணவத்தை கூறி அதை அபிமந்திரணம் அதாவது தொடுதல் செய்து பின் சீடனை அழைத்து, சீடனே, எவன் சிறிதளவாவது வேறுபாடு காண்கிறானோ அவன் பயத்தை அடைகிறான். த்விதீயார்த்தை பயம் பவதி என்கிறது ஸ்ருதி. ஆகவே நீ உனது மனவோட்டத்தை அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி பயமற்றவனாக ஆவாயாக. யஸ்த்வந்தரம் கிஞ்சிதபி குரு தேசோ தேசோதி பீதிபாகு தியாக ஸ்ருதி தத்துவம் திருடாத்மா கதபீர் பவ. இவ்வாறு குரு சீடனுக்கு எடுத்துரைத்து சிவபிரானை தியானித்தவாறே சீடனையும் சிவனாகவே நினைத்து பூஜிக்க வேண்டும். சீடன் அமரும் இருக்கையை பூஜித்து அதை சிவன் எழுந்தருளும் இருக்கையாகவும் அதில் சிவபிரான் எழுந்தருளி உள்ளதாகவும் பூஜிக்க வேண்டும். அதன்பின் தலை முதல் கால் வரை சத்யோஜாதம் வாமதேவம் தத்துருஷம் அகோரம் ஈசானம் என்கிற ஐந்து வந்திரங்களால் தொடுதலை செய்து அதாவது விநியாசம் செய்து கலைகளின் வேறுபாட்டின்படி பிரணவத்தின் கலைகளினாலும் தொடுதலை செய்ய வேண்டும். சீடனது திருமேனிகள் 38 வந்திர ரூபமான பிரணவத்தின் கலைகளினால் தொடுதலை செய்து அவனது தலையின் மேல் சிவபெருமானை ஆவாகனம் செய்யவும். அதன்பின் தாபனை முதலிய முத்திரைகளை காட்டவும். பின் அங்கன்யாசம் செய்து இருக்கையளித்தல் முதலிய 16 உபச்சாரங்களையும் மானசீகமாக செய்யவும். பின் பாயசத்தை நிவேதம் செய்து ஓம் சுவாஹா என உச்சரிக்கவும். நிவேதனத்தை உண்டதாக எண்ணி வாயலம்ப நீர் தந்து ஆஜமனம் செய்யவும். நீரளிப்பதாக உபசரிக்கவும். அதன்பின் அர்க்கியமளித்து தூப தீபங்களை செய்யவும். அதன்பின் பவாய தேவாய நமஹா முதலிய 8 மந்திரங்களால் அர்ச்சனை செய்து வேதாத்தியனம் செய்த அந்தரணர்களை கொண்டு தைத்திரிய உபனிஷத்தில் பிரம்மானந்த வல்லியில் வரும் பிரம்ம விதாப்னோதிபரம் முதலிய மந்திரங்களையும் பிரகுவல்லியில் வரும் பிருகுர்வைர் வாருணி என்கிற மந்திரங்களையும் படிக்கச் சொல்லவும். பின் மகாநாராயண உபனிஷத்தில் உள்ள யோதேவானாம் பிரதமம் புரஸ்தாத் விஸ்வாதியோ ருத்ரோ மகர்ஷிகி முதல் தஸ்ய பிரகிருதிலீனஸ்ய யப்பரஸ்ய மகேஸ்வரஹா வரை படிக்க வேண்டும். இதன் பின் கல்ஹார புஷ்பத்தினால் கட்டப்பட்ட மாலையை குரு கையில் எடுத்துக் கொண்டு சீடன் முன் நின்று சிவபிரானது சத்யோஜாதம் முதலிய 5 மந்திரங்களையும் நிதானமாக சொல்லிக்கொண்டு பூர்ணோகம் அதாவது நான் பரிபூர்ணமானவன் என்கிற ஒருமுனை நினைப்போடு அம்மாலையை சீடன் கழுத்தில் அணிவிக்க வேண்டும். பின் சீடனது நெற்றியில் சந்தனத்தினால் திலகமிட்டு அவனது குல ஆச்சாரப்படி சம்பிரதாயப்படி உடல் முழுவதும் அதாவது தொப்புளுக்கு மேல்பாகங்களில் சந்தனம் பூசவும். அதன்பின் குரு சீடனுக்கு ஸ்ரீபாதத்துடன் சேர்ந்த தீக்ஷாநாமத்தை தந்து குடை பாதுகை இரண்டையும் தருவோம். சீடன் பிறருக்கு எடுத்து சொல்வதற்குரிய உரிமையையும் தினப்படி செய்ய வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்வதற்கும் குருஸ்தானம் வகிப்பதற்கும் அதிகாரம் தர வேண்டும். அதன்பின் குரு சிவஸ்வரூபனான தன் சீடனுக்கு நீ எப்பொழுதும் சமாதி நிலையில் நின்று நான் சிவஸ்வரூபனே சிவோகம் என்கிற பாவனையில் அதாவது எண்ணத்தில் நிலைத்து நிற்பாயாக என்று உபதேசித்து முதலில் தானே அச்சீடனை சிவபுரம் பொருளாக எண்ணி வணங்க வேண்டும். அதன்பின் அங்குள்ள அனைவரும் முறைப்படி அச்சீடனை வணங்க வேண்டும்.
இப்பொழுது சீடன் எழுந்திருந்து தன் குருவை வணங்க வேண்டும். அதன் பின் தன் குருவின் குருவிற்கும், அதாவது பரம குருவிற்கும், அவரது மற்ற சீடர்களுக்கும் நமஸ்காரம் செய்ய வேண்டும். இவ்வாறு நமஸ்கரித்த சீடன் தன் ஆச்சார அனுஷ்டான ஒழுக்கங்கள் தவறாதவனாக மௌனம் காத்து குருவிடம் செல்ல, அக்குருவின் சீடனிடம், குழந்தாய், இன்று முதல் நீ அனைத்து ஜீவராசிகளுக்கும் அருள் செய்து கொண்டிரு. யாராவது உன்னிடம் சீடனாக வரவேண்டினானாகில் ஒருவருட காலம் அவனை நன்கு பரீட்சை செய்து அதன்பின் சாஸ்திர முறைப்படி அவனை சீடனாக ஏற்றுக்கொள்க. உலகியல் பற்றான ராகம், பிறரிடம் கொள்ளும் வெறுப்பான துவேஷம் முதலிய குற்றங்களை கரைந்து என்றும் எப்பொழுதும் சிவ சிந்தனையிலேயே நினைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் சிவ சிந்தனையிலேயே திளைத்திருக்க வேண்டும். சான்றோர்களான சிவனடியார்களை துணை கொள். பிறரிடம் நட்பு கொள்ளாதே. உயிரே போகும் நிலை வரையிலும் சிவபூஜை செய்யாது உணவு கொள்ளாதே. குருவிடம் நம்பிக்கையும் அவரேதான் கடவுள் என்கிற திட நிச்சயமும் கொண்டு என்றென்றும் நலத்துடன் விளங்குவாய் என்று உபதேசிக்க வேண்டும். ராகாதி தோஷான் சந்தியச்ச சிவத்யான பரோபவ சத் சம்பிரதாய சம்சித்தைஹி சங்கம் குருன சேதரைஹி அனபியர்ச்ச சிவம் ஜாதுமா புங்க்ஷ்வா பிராணசம்க்ஷயம் குருபக்தின் சமாஸ்தாய சுகீபவ சுகீபவ என்றென்றும் நலத்துடன் விளங்குவா என்று உபதேசிக்க வேண்டும். கருணை உள்ளம் கொண்ட குரு ஞானக்கடலே. ஆகையால் சீடனையும் தன்னைப் போலவே நினைத்து அருளோடு நடத்த வேண்டும். வாமதேவரே, மிகவும் ரகசியமான யோகபட்டம், அதாவது துறவடிக்கும் முறையை பற்றிய செய்தியை உண்மையில் கொண்ட அன்பினால் கூறினேன். இவ்வாறு கூறிய முருகன் துறவிகள் மேல் கொண்ட கருணையால் துறவிகள் மேற்கொள்ள வேண்டிய சவரம் செய்து கொள்ளும் முறையையும் நீராடும் முறையையும் விளக்கலானார்.